السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر، إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليهم الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத்தை செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹுவை அஞ்சி வாழுவது, அவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக தலை குனிவது, அவனால் விளக்கப்பட்டவைகளை விற்றும் முற்று முழுதாக நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வதுதான் மனித வாழ்வினுடைய வெற்றிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனை அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு முதன்மை கட்டளைகளை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தவர்களில் ஆக்கி வைப்பானாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நம்முடைய குழந்தைகளில் அநேகமானவர்கள் பரீட்சைகளை முடித்துவிட்டு பரீட்சைகளுடைய ரிசல்ட்டை, அதாவது பெறுபேறுகளை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்னமொரு சாரார் ஜிசி ஓ லெவல் எக்ஸாமுக்கு பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஜிசி ஏ லெவலுடைய ரிசல்ட் வெளியாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் அது வெளியாகிவிடும். வரக்கூடிய வாரங்களில் தொடர்ச்சியாக ஒரு மாத காலத்துக்கு ஜிசி ஓ லெவல் சாதாரண தர பரீட்சையினுடைய பரீட்சை ஆரம்பமாகிவிடும். யாரை கண்டாலும் வாலிபர்கள், பெற்றோர்கள், குழந்தைகளுடைய கல்விக்காக வேண்டி துவா செய்யுங்கள். பரீட்சையில் தோற்ற இருக்கிறார்கள், வெற்றிகரமான ஒரு பரீட்சையாக அமைய பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி பலரும் பலரை கேட்டுக்கொள்வதும், பலரும் பலரிடத்தில் வேண்டிக் கொள்வதும், குழந்தைகள் உட்பட எங்களுக்கு யார் துவா செய்வார்கள், எங்களுக்கு யார் நல்லதை சொல்லித் தருவார்கள் என்று சொல்லி எல்லாம் ஏங்கக்கூடிய, எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு தருணத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் அனைவரும் சொல்லுவது ஒன்று, சமூகத்தினுடைய எழுச்சிக்கு, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி கல்வி என்பதாக. நிச்சயமாக நாங்கள் அதை சொல்லுகிறோம், மார்க்கமும் அதைத்தான் சொல்லுகிறது. கல்வியை கொண்டுதான் சமூகத்தினுடைய எழுச்சி, சமூகத்தினுடைய எதிர்காலம், சமூகத்தினுடைய வளர்ச்சி தங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, கல்விக்கு கொடுக்கக்கூடிய வரை விளக்கணம் என்ன? கல்வி என்று சொன்னால் என்ன? நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பரீட்சைகளும், நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்டிபிகேட், அதாவது வழங்கப்படக்கூடிய சான்றிதழ்கள் சர்டிபிகேட்களும், அல்லது எங்களுடைய பெயருக்கு பின்னால் போட இருக்கின்ற சில ஆங்கில எழுத்துக்களும், இதற்குத்தான் பெயர் கல்வியா? கல்வி என்று சொன்னால் எதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கல்வி என்பதாக சுட்டிக்காட்டினார்கள்? கல்விக்கு முன்னால் என்ன சேர்க்கப்பட வேண்டும்? ஏனென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழக்கூடிய உலகத்தில் மனித நேயமற்றவர்களாக, சகோதரத்துவத்தை இழந்தவர்களாக, சகோதரத்துவற்றவர்களாக வாழக்கூடியவர்கள் பெரும்பாலும் படித்தவர்கள் தான். இரண்டாவது, முதலாவது உலக யுத்தம், இரண்டாவது உலக யுத்தம், அதை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன அழிப்புகள், இரத்த ஓட்டம், சித்திரவதைகள், ஆக்கிரமிப்புகள், சின்ன குழந்தைக்கு கூட இந்த உலகத்தில் அச்சம் தீர்ந்த நிலையில் பயமில்லாமல் வாழ முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் அட்டகாசம் செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் அல்ல, படித்தவர்கள், படித்தவர்கள். இந்த நாட்டை பொறுத்தவரையில் லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் படிக்காதவர்கள் அல்ல, படித்தவர்கள். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் கூட லஞ்சம் வாங்குகிறார்கள், பத்திரிகையில் நாங்கள் படித்து முடித்து விட்டோம். நீதியரசர்கள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் ஈடுபடுகிறார்கள், நாங்கள் படித்து விட்டோம், கண்டுவிட்டோம். வைத்தியர்கள் தன்னை நாடி வந்த நோயாளியை துஷ்பிரயோகம் செய்து, பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு வல்கட்டாயப்படுத்தி அவர்களை கொலை செய்த சம்பவங்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பாடசாலையில் சேர்ப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொண்டு வந்து, என்னுடைய குழந்தையையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்களேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில், அந்த கல்லூரியின் அந்த பாடசாலையின் அதிபர் அந்த பெண்ணிடத்தில் வேண்டிக் கொண்டது என்ன என்பது எங்களுக்கு தெரியும். தவறு செய்யக்கூடியவர்கள் படித்தவர்கள் தான், ஊழல் செய்யக்கூடியவர்கள் படித்தவர்கள் தான். ஒரு கம்பெனியை லொஸ்டாக டிக்ளைன் பண்ணி அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு உங்களுக்கு இந்த முறை எந்த லாபமும் இல்லை என்று சொல்லுவதற்கு துணை போகக்கூடியவர்களும் படித்தவர்கள் தான். கல்வி என்று சொன்னால் என்ன? கல்விக்கு முன்னால் சேர்க்கப்பட வேண்டியது என்ன? இது நாங்கள் புரிய வேண்டிய உண்டு. இந்த வருடம் யாரெல்லாம் பரீட்சை எழுதி முடித்துவிட்டு ரிசல்ட்டை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க வேண்டும் என்று முதலாவதாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அவருடைய வாழ்வை எல்லாம் ஒளிமயமானதாக ஆக்கி வைக்க வேண்டும். அவருடைய கல்வியை சமூகத்துக்கும், அவருடைய குடும்பத்துக்கும், அவருக்கும், இந்த நாட்டுக்கும் பிரயோஜனமுள்ள கல்வியாக ஆக்கி வைக்க அல்லாஹ்விடத்தில் இருக்கிறோம் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இந்த வருடம் எத்துணை ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள், சகோதர சகோதரர்கள் பல, அதாவது பரீட்சைக்காக வேண்டி ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு லேசான பரீட்சையாக இந்த பரீட்சை அமைய வேண்டும். அவர்களுடைய எதிர்காலத்தை, தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய, ஹைராக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பரீட்சையாக இந்த பரீட்சை அமைய வேண்டும். இந்த பரீட்சைக்கு பின்னால் அவர்களை, அவர்கள் தங்களை இந்த சமூகத்துக்கும், இந்த நாட்டுக்கும், இந்த அவருடைய குடும்பங்களுக்கும் பிரயோஜனமுள்ள ஒருவனாக, ஒருவராக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக பிரார்த்தனை செய்து கொண்டு சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கல்வி என்று சொல்லும் பொழுது கல்விக்கு முன்னால் சேர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான் ஆத்மீகம், தக்வா, இறையச்சம். கல்விக்கு முன்னால் சேர்க்கப்பட வேண்டிய ஒன்று இது. சுருக்கமாக நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது சொல்லப்பட்டது இக்ரா, ஓதுவீராக என்று சொல்லி. தவறு, அப்படி சொல்லப்படவில்லை. ஓதுவீராக என்று மட்டும் சொல்லப்படவில்லை. அப்படி யாராவது ஒருவர் சொன்னால் அவர் தவறாக சொல்லுகிறார், புரியாமல் சொல்லுகிறார். குர்ஆன் இக்ரா என்பதை கொண்டு மட்டும் ஆரம்பிக்கவில்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக். ஒரு சூராவினுடைய ஒரு துண்டை மாத்திரம் எடுத்து சொல்ல முடியாது, அந்த ஆயத்தை முழுக்க சொல்ல வேண்டும். அந்த சென்டென்ஸை முழுக்க சொல்ல வேண்டும். அந்த சென்டென்ஸ்ல வந்த ஒரு துண்ட மாத்திரம் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்ல இல்லை இக்ரா என்று மட்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக், உன்னை படைத்து உன்னை பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புடைய திருநாமம் உதவியை கொண்டு படிப்பீராக. அவனை மறந்து படிக்காதே, அவனுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவனை அவன் அவன் சொன்னதுதான் உண்மையானது என்பதை விளங்கி படிக்க வேண்டும். குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் அறிவை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த. எப்படி படைத்தான்? இல்லாமையில் இருந்து படைத்தான், சதை கட்டியாக மாற்றி படைத்தான். அல்லாஹ் அதை சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை மறந்து ஒரு நாளும் படிக்கக்கூடாது. தொழுகைகளை பால் படுத்திக் கொண்டு, அல்லாஹுடைய கட்டளைகளை தூசிக்கும் மதிக்காமல் அவைகளை கொச்சைப்படுத்திக் கொண்டு நாங்கள் படித்து அந்த கல்வியினால் நாங்கள் வெற்றி பெற விரும்புகிறோமா? அந்த கல்வி ஒரு நாளும் வெற்றியை தராது. அதைத்தான் இந்த உலகம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். என்னை படைத்தவன் என்னை நிர்வகிக்கிறான், என்னுடைய ரிமோட் கண்ட்ரோல் அவனுடைய கையில இருக்கிறது, அவனுக்குத்தான் என் மீது சர்வதிகாரம் இருக்கிறது. அந்த அல்லாஹுவை நாங்கள் பயந்து கொண்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு அறிவு சொல்லி தருவான், உங்களுடைய முஅல்லிமாக, உங்களுடைய ஆசானாக, உங்களுக்கு அறிவு சொல்லித்தரக்கூடிய ஆசானாக அல்லாஹ் ஆகிவிடுவான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் சொல்லுகிறான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் தான் குர்ஆனை உங்களுக்கு சொல்லி தந்தான். அந்த ரஹ்மான், அந்த கருணை, அந்த இரக்கம், அந்த அன்பு, அந்த பாசம் நிறைந்த அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை சொல்லி தந்தான், குர்ஆனை கற்றுத் தந்தான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, கல்விக்கு முன்னால் வர வேண்டியது ஆத்மீகம், ஆத்மீகம் நிறைந்த கல்வி. ஆத்மீகத்துக்கு பின்னால் கல்வியை தொடருவோம். இதைத்தான் குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹுவல்லதி பஅஸபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம். ஆத்மீகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ஆத்மீகம் வயுஸக்கீஹிம். இறை தூதர்கள் வந்து இரண்டாவது செய்ய வேண்டி செய்யக்கூடிய வேலை மக்களுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துவார்கள், ஆத்மீகத்தை சுத்தப்படுத்துவார்கள், அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தில் உட்கார வைப்பார்கள், அல்லாஹுடைய பயத்தை உட்கார வைப்பார்கள். அதற்கு பின்னால் வேதங்களையும் கல்வி ஞானத்தையும் அறிவையும் சொல்லிக் கொடுப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, முதன்மை பெற வேண்டியது ஆத்மீகம், முதன்மை பெற வேண்டியது உளப்பரிசுத்தம், முதன்மை பெற வேண்டியது பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி ஹார்ட், உள்ளம் சுத்தமாக வேண்டும். மனித நேயத்தை கட்டி எழுப்ப வேண்டும், சகோதரத்துவத்தை கட்டி எழுப்ப வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம், மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம். இன்றைக்கு எங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு சுருங்கிவிட்டது என்று சொன்னால், மனிதர்களை பார்க்கிறோம் மத வித்தியாசத்தை கொண்டு. முஸ்லிம், பௌத்தர், ஹிந்து என்று சொல்லி மத வித்தியாசத்தை கொண்டு பார்த்து பழகிறோம். அதற்கு பிறகு பார்த்தோம் என்னோட ஜமாத் என்று சொல்லி, என்னோட ஜமாத், இது என்னோட குரூப், இது என்னோட அமைப்பு, இது என்னோட தரீகா, அப்படி பார்த்தோம். மனிதனுடைய பார்வை விரிவடைய வேண்டும், மனிதனுடைய பார்வை சுருங்கக்கூடாது. மனிதனுடைய பார்வை விரிவடைய வேண்டும், மனிதனுடைய பார்வை சுருங்கக்கூடாது. எப்ப சுருங்குமோ அன்றைக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். என்னைக்கு பார்வை சுருங்குமோ அன்றைக்கு மனிதர்களுடைய நலவு தென்பட மாட்டாது. என்னைக்கு பார்வையை நாங்க ஒரு எஸ்ட்ரான் பைப்ல வச்சு பார்ப்போமோ அன்றைக்கு அந்த பைப்புக்குள்ளால தெரிகிற உலகம் தான் உலகமாக தென்படும். மிக அன்பாக சொல்லுகிறேன், கல்வி என்று சொல்லும் பொழுது மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம். லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும், இன்றைக்கு நான் இவரிடத்தில் லஞ்சம் வாங்குகிறேன், அதே லஞ்சத்தை நான் கொடுக்கக்கூடியவனாக இருந்தால் என்னுடைய உள்ளம் எவ்வளவு அவதிப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனித நேயம், சகோதரத்துவம், ஆத்மீகம் கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் சொல்லுகிறோம், படிப்பதற்கு முன்னால், பரீட்சைக்கு தோன்றுவதற்கு முன்னால் முதலாவது நினைத்துக் கொள்ளுங்கள், ஆத்மீகத்தை பாதுகாப்போம், ஆத்மீகத்தை கட்டியெழுப்போம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், எதற்காக வேண்டி படிக்கிறோம். சமூகத்தில் உள்ள பிரச்சனை என்ன படிக்கிறோம் என்ற பிரச்சனை, என்ன படிக்கிறோம், என்ன படிக்கிறோம் என்றதை வைத்து யாருக்கும் கூலி வழங்கப்பட மாட்டாது. இவர்கள் மதரசாக்கள் ஓதுகிறார்கள், இவர்கள் கலாசாலைகளில் படிக்கிறார்கள், இவர்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறார்கள், இவர்கள் மக்தபுகளில் படிக்கிறார்கள். எங்க படிக்கிறாங்க என்பதை வைத்து கூலி வழங்கப்பட மாட்டாது. கூலி வழங்கப்படும் எதற்காக வேண்டி படிக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான். என்ன படிக்கிறாங்க, எதையும் படிக்கலாம், எதையும் படிக்கலாம். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிலே சொல்றார்கள், அறிவு ரெண்டு வகைப்படும். ஒன்று இல்முல் அர்வாஹ், உயிருடன் சம்பந்தப்பட்ட அறிவு, உயிருக்கு தேவையான அறிவு. உயிரை எப்படி பாதுகாக்க வேண்டும், உயிரை எப்படி கட்டியெழுப்ப வேண்டும், ஆத்மீகத்தை எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும். இல்முல் அர்வாஹ். இன்னொரு அறிவு இருக்கிறது, இல்முல் அப்தான், உடம்புக்கு தேவையான அறிவு. அது வைத்தியமாக இருக்கலாம், அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், எந்த ஒன்றாக இருந்தாலும் அன்புக்குரிய சகோதரே, மனிதனுடைய உடம்புக்கு தேவையான அறிவு. எப்படி உட்கார்வக்கூடிய சேர் குட்டுவத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்படி வீடு கட்ட வேண்டும், எப்படி ஃபேன் சுத்தம், ஃபேனை எப்படி செய்ய வேண்டும், ஏசி எப்படி வேலை செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரே, கொண்டிருக்கிறது ஆத்மீகத்துக்கு தேவையான அறிவு. இரண்டாவது கல்வி இருக்கிறது, அது மனிதனுடைய உடம்புக்கு தேவையான அறிவு. எப்படி இருந்தாலும் என்ன படிக்கிறோம் என்ற பிரச்சனை அல்ல, எதற்காக வேண்டி படிக்கிறோம், அதை வைத்துத்தான் கூலி கிடைக்கும், அதை வைத்துத்தான் அல்லாஹ் கூலி தருவான். என்ன படிக்கிறீங்க, அது பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. தேவையானவைகள் அனைத்தையும் படிக்கலாம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ், எனக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய அறிவை எனக்கு சொல்லித் தருவாயாக. எதை படித்தால் நாட்டுக்கு பிரயோஜனம், சமூகத்துக்கு பிரயோஜனம், எனக்கு பிரயோஜனம், அந்த அறிவை நீ எனக்கு சொல்லித்தான். என்ன படிக்கிறோம் என்ற முக்கியமல்ல, எதற்காக வேண்டி படிக்கிறோம். ஒரு கடம் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கள், எதற்கு படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளும் பாடசாலைக்கு போகிறார்கள். மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரனுடைய குழந்தையும் பாடசாலைக்கு போகிறான். ஏன் போறாங்க ரெண்டு பேரும், ஏன் போறாங்க ரெண்டு பேரும். எங்களுடைய ஒரு மாணவர் குழந்தை மதரசாவுக்கு போவது போன்று, மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய குழந்தை அவர் பிரிவினைக்கு போகிறார். ஏன் போகிறார், ரெண்டு பேருக்கு இடையிலுள்ள வித்தியாசம் என்ன, எதனை நோக்கமாக வைத்து போறாங்க. அன்புக்குரிய சகோதரனே, ஆழமாக சிந்திக்க வேண்டும். கல்வியினுடைய நோக்கம், அறிவினுடைய நோக்கம் இன்ஃபர்மேஷன் அல்ல, இன்ஃபர்மேஷன் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். கல்வியினுடைய நோக்கம் எனக்கு தெரியும் என்று சொல்லுவதற்காக வேண்டி யாரும் படிக்க வேண்டாம், எனக்கு தெரியும் என்று சொல்வதற்காக வேண்டி யாரும் படிக்க வேண்டாம். படிப்போம் எனக்கு தெரியுமா, டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த கல்வியை கொண்டு நான் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். சஹாபாக்கள் அறிவை இல்முக்காக வேண்டி, இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி படிக்கவில்லை. சஹாபாக்கள் படித்தார்கள் இல்மை அமலுக்காக வேண்டி, அமல் செய்யப்படியுங்கள். புகாரி ஷரீஃபை பிறட்டுகிறோமா, குரானை பிறட்டுகிறோமா, ஒரு புத்தகத்தை பிறட்டுகிறோமா, இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி படிப்போம். முதலாவது, இது ஒரு நீண்ட தலையங்கம். எங்களுடைய சிறார்கள் ஜிசி ஓ லெவல் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிறார்களா, அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லி அனுப்புவோம். எதுக்கு இங்க படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க. இரண்டாவது படிப்போம், எதுக்கு தெரியுமா படிக்க வேண்டும், ரைட்ஸ் பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு இல்ல, டியூட்டியை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு படிப்போம். எதுக்கு, என்னோட ரைட்ஸ் கிளைம் பண்றதுக்கு அல்ல, எங்களுடைய டியூட்டியை நாங்க விளங்கிக் கொள்றதுக்கு. நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், என்ன ரைட்ஸ் என்ன, அதை பத்தி யாரும் அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏன், நாங்கள் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வை நம்பி வாழக்கூடியவர்கள், பிறகு யாருக்கும் டியூட்டி செய்ய இயலாது. ஏன்னா டியூட்டி என்ன, எனக்கு இருக்கிற கடமை என்ன? எப்ப பார்த்தாலும் புரொட்டஸ்ட். எதுக்கு? எங்களோட ரைட்ஸ் எங்களுக்கு கிடைக்க இல்லை, எங்களோட ரைட்ஸ் எங்களுக்கு கிடைக்க இல்லை. பேஷண்ட் நோயாளி மௌத்தாகிறான், டாக்டர்கள் பிடிக்கிறாங்க, பெட்டிஷன் என்ன? புரொட்டஸ்ட். எங்களோட சம்பளத்தை கூட்டி தந்தா தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இவங்க மௌத்தானாலும் சரி, இது தானா கல்வி, இது தானா அறிவு, இதுக்குத்தானா பல்கலைக்கழகம், இதுக்குத்தானா பட்டப்படிப்பு? எங்களுடைய சாலரி இன்கிரீஸ்மெண்ட், எங்களுடைய தேவை பூர்த்தியானா தான் நாங்க சேவை செய்வோம். இல்லை, நீங்க செய்ய தராவிட்டாலும் சேவை செய்வோம். கல்வியினுடைய நோக்கத்தை முதலாவது புரியுங்கள். சர்வைவல் அல்ல, அதாவது அதாவது என்னோட ஆப்ளிகேஷன்ஸ் என்ன, என்ன கடமை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும். நான் சந்தோஷப்படுகிறேன், இந்த நாட்டில் அனைவரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, இந்த நாட்டில் அனைவரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இன்னும் ஸ்ட்ரைக் பண்ணாத ஒரு சமூகம் இருக்க வேண்டாம் உலமாக்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய பணியை புரிந்து கொள்வானாக. மூணாவது, ஏன் படிக்க வேண்டும், கல்வியினுடைய நோக்கம் என்ன, எதுக்கு படிக்கிறோம்? கல்வியினுடைய நோக்கம் சர்வீஸ், சர்வைவல் அல்ல, சர்வைவல் அல்ல. அன்பாக சொல்கிறேன், கல்வி என்பது, அறிவு என்பது எதுக்காக வேண்டி? வாழ்வதற்காக வேண்டி அல்ல. கல்வி என்பது சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, கல்வி சேவை செய்யறதுக்கு, சர்வீஸ். அதனால தான் வந்திருக்குது. நீங்க மௌத்துக்கு பிறகு உங்களுக்கு நன்மை தேடித்தரக்கூடிய ஒன்று இருக்க வேண்டிருந்தால் உங்களுடைய கல்வி, அதை கொண்டு மற்றவனுக்கு பிரயோஜனம். இன்றைக்கு படிச்சு கொடுக்கிற கல்வி சம்பளம் வாங்குற கல்வி அந்த கல்வி அல்ல. இந்த கல்வியை கொண்டு உலக ஆதாயம் எதிர்பார்க்கப்படவில்லை. இந்த கல்வி நான் சொல்லிக் கொடுக்கிறேன், மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, மனிதன் மனித புருஷனாக ஆகுவதற்கு. இது சர்வைவலுக்கல்ல, இது வாழ்வதற்கல்ல. இந்த நாட்டை பொறுத்தவரையில் இலவச கல்வி பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, மதரசாக்கள் ஓதினாக்கள் ஃப்ரீயாத்தான் ஓதி இருக்கிறாங்க சொல்லி. மதரசாக்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் கல்வி இலவசம், பல்கலைக்கழகம் வரைக்கும் இலவசம், பட்டப்படிப்பு பிஎஸ்டி வரைக்கும் இலவசம். யாரும் கல்விக்கு காசு கொடுத்து படிக்க இல்லை. படித்த பட்டதாரிகளில் அநேகமானவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்ஜிஓ, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பணி செய்யக்கூடிய எத்தனை அமைப்புகளுடைய உதவிகளை பெற்றுத்தான் படித்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நான் கேட்கிறேன், இப்படி படித்து எஜுகேஷன் ஃப்ரீயாக கிடைத்தது, படிப்பதற்கு உதவியையும் நாங்கள் ஃப்ரீயாகத்தான் பெற்றுக்கொண்டோம். அப்படி படித்ததற்கு பிறகு இந்த கல்வியை கொண்டு எப்படி நாங்கள் உலக ஆதாயம் தேடுவது? சமூகத்துக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம். அன்பு மாணவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பரீட்சைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த நோக்கங்களை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இந்த யதார்த்தங்களை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும், சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வைத்தியர்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன், அஞ்சு நாளைக்கு நீங்க உங்களுக்காக வேண்டி உழைத்தாலும் ரெண்டு நாள் சமூகத்துக்கு வைத்தியம் செய்யுங்கள் இலவசமாக. ரெண்டு நாளைக்கு உங்களோட கிளினிக் ஃப்ரீ. லெபோரட்டரியில வேலை செய்யக்கூடிய லெபோரட்டரிக்கு சொல்லுகிறேன், அஞ்சு நாள் நீங்க சம்பளம் வாங்குங்கோ, ரெண்டு நாளைக்கு வாங்க சமூகத்துக்கு சேவை செய்வோம் ஃப்ரீயாக. சம்பளம் எடுக்கிற இந்த ரெண்டு நாள் சமூகத்துக்கு, இந்த மென்டாலிட்டி உருவாக வேண்டும், இந்த சோசியல் மென்டாலிட்டி உருவாக வேண்டும். அப்போ உங்க ரெண்டு நாள், இது ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய ரெண்டு நாட்களாக இருக்கும். ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வைத்தியர்,
يبرئ الأكمه والأبرص. الله قرآن சொல்கிறார் வலக்கை தலக்காராக்களுடைய முடியில்லாதவர்களுக்கு வைத்தியம் செய்வார்கள், வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் உள்ளவர்களுக்கு வைத்தியம் செய்வார்கள், பார்வை இல்லாதவர்களுக்கு வைத்தியம் செய்வார்கள், நோக்கத்தில்தான் பாலர் வகுப்பு தொட்டு பல்கலைக்கழகம் வரைக்கும் உள்ள மாணவர்களுடைய நம்பிக்கை விசுவாசம் ஈமான் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்குவானாக. எனவே நாங்கள் என்ன படிக்கிறோம் என்ற பிரச்சனை அல்ல, எதற்காக வேண்டி படிக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன படிக்கிறோம் என்ற பிரச்சனை அல்ல, எதற்காக வேண்டி படிக்கிறோம். படிப்பினுடைய நோக்கம் என்ன, இந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வை நம்பி படிப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்குரிய துணை புரிவானாக. மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டில் துணை ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் சகோதர சகோதரிகள் பரீட்சைக்கு தோட்ட இருக்கிறார்களோ அனைவருக்கும் நல்லது கிட்ட வேண்டும். லேசான ஒரு பரீட்சையாக இந்த பரீட்சை அமைய வேண்டும். நல்ல பெருமேறுகளையும் முடிவுகளையும் தேடித்தந்த ஒரு பரீட்சையாக ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் இரண்டாவது ஒன்றை பற்றியும் உங்களுடன் கலைக்கலாம் என்று விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, வருடம் தோறும் இந்த நாட்டில் மூணு விடுமுறை காலம் இருக்கிறது. அதில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விடுமுறை தான் இந்த டிசம்பருடைய விடுமுறை. எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் விடுமுறை பெற்று ஒரு மாத காலம் எங்களுடைய வீடுகளில் இருக்க போகிறார்கள். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஒரு மாத காலத்துக்குரிய ப்ரொஜெக்ட் பிளான் என்ன, என்ன செய்ய போகிறோம்? பெற்றோர்களே கொஞ்சம் யோசிங்கோ. பாப்பா என்ன செய்வாரு, கடைக்கு போயிட்டுவாரு. உம்மா சொல்றா, ஏன் தான் ஸ்கூல்ல லீவு கொடுத்தாங்களோ தெரியா. இப்பதே தாய்மாருடைய பிளட் பிரஷர் மேல போயிட்டுது. என்ன செய்வோம் இந்த பிள்ளைய வச்சுக்கொண்டு? ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை இல்லை, அவருடைய டெய்லி ரூட்டின், அவருடைய ஆபீஸ், அவருடைய கடை, அவருடைய தொழில், அதுல அவர் பராக்காகிடுவார், அதுல இருப்பாரு. புள்ள ஊட்டல் இருக்க போகுது, என்ன செய்வது? ஏந்த பெற்றோர்களே, எங்களுடைய நேர காலத்தை விடவும் பொறுமதியான நேர காலம் எங்களுடைய குழந்தைகளுடைய காலம். எங்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. பெரும்பாலும் எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இதுவரையில் நிர்ணயிக்கப்படவில்லை. இதற்கு பிறகுதான் அவருடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட இருக்கிறது. அவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறோம்? பெரும்பாலும் நாங்கள் நினைக்கிறோம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், பாடசாலையில் அட்மிட் பண்ணிவிட்டோம், அவர்களுக்கு தேவையான செலவுக்குரிய பணத்தை கொடுத்து விட்டோம், இந்த பொறுப்பு முடிந்து விட்டது என்பதாக நினைக்கிறார்கள். தவறு, தவறு. ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் மதரசாக்களாக இருக்கலாம், பல்கலைக்கழக பாடசாலைகளாக இருக்கலாம், அதுக்கு இருக்கிறது 40% மட்டும்தான். 60% வேலை பளு, 60% பகுதி பெற்றோருடைய கையில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன பிள்ளைய கொடுத்து மதரசால போட்டுட்டேன் என்ற பொறுப்பு முடிஞ்சு என்று யாரும் நினைக்க வேண்டாம். மதரசாவில் உள்ளவர்கள் 40% வேலையை தான் அவர்களால் செய்ய முடியும். 60% பங்களிப்பு பெற்றோருடைய பங்களிப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு ஜும்மாவில் பேசி முடிக்கிற சப்ஜெக்ட் அல்ல. இப்ப ஒரு மாசம் December 4th January 4th வரைக்கும் லீவு காலம். என்ன எங்கள்கிட்ட திட்டம்? எங்கட புள்ள என்ன செய்ய போகுது? அநேகமான குழந்தைகள் பெற்றோர்கள் அவங்களுக்கு என்ன செய்வாங்கடா, ஸ்கூல் இல்ல டியூஷன் கிளாஸ் போட்டுடுவாங்க. டியூஷன் கிளாஸ் உளவியல் ரீதியாக படிந்தோ இந்த டியூஷன் கிளாஸால என்ன கிடைக்கும், இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் கவர்மெண்ட் அரசாங்கம் ஆசான்களுக்கு சேர்மாருக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு சம்பளம் ஃபுல் பே, ஸ்கூல் காலத்தில் லீவ் எடுத்தா சம்பளம் குறையும், ஆனா சேர்மாருக்கு ஒரு மாசம் லீவு ஃபுல் சம்பளம், அதுல எங்கேயுமே சம்பளம் பெற்றது கிடையாது. அரசாங்கம் ஏன் இப்படிப்பட்ட ஒன்றை செய்கிறது? 190 நாள் தான் பாடசாலை, மீதமுள்ள நாட்கள் விடுமுறை. கல்வி என்று சொல்லக்கூடியது வெறுமனே புத்தகத்திலிருந்தும் பேனாவினூடாகவும் மட்டும் படிக்கக்கூடிய கல்வி அல்ல. கல்வி கல்வி சமூகத்தோட இருந்து படிக்க வேண்டும். கல்வி அறிவு சமூகத்தோட இருந்து படிக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த திட்டம். பாடசாலை நாட்கள் ஒரு அளவென்றால் பெரிய ஒரு பகுதி இருக்கிறது விடுமுறை காலம். இந்த விடுமுறை காலத்தில் எங்க வாப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான் என்னன்னு சொன்னால் அடிஷனல் கிளாஸஸ். இந்த பிள்ளைக்கு இன்னும் 4 கிளாஸ் போட்டுடுவோம். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்வாரு? அவர் அதுல என்கேஜ் ஆகி இருப்பாரு. அந்த கிளாஸ்ல போனா அங்க இருக்கிற சார் யாரு, அங்க வாரவங்க யாரு, இவங்க கிளாஸுக்கு போறேன் எங்க போறாங்க, கொப்பி புத்தகம் எங்க இருக்குது, உடுத்திருக்கக்கூடிய உடை உள்ளுக்கு என்ன மறைத்து வைத்திருக்கிறாங்க, என்கிட்ட வாங்குற சல்லி டியூஷன் பீஸ் டியூஷன் கட்டுறாங்களா இல்லையா, இதை பத்தி எல்லாம் அலட்டிக் கொள்றது கிடையாது. இதை பத்தி எல்லாம் அலட்டிக் கொள்றது கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியார்களே, அந்த நிலை நீடிக்க வேண்டால் சந்தூக்கில் இருந்து கொண்டும் கவலைப்பட வேண்டிய கட்டமாக இருக்கும். விடுமுறை காலம் வந்துவிட்டது. அல்லாஹ்வின் நபி சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ். ரெண்டு நிஅமத்துகள் இருக்கிறது, ரெண்டு அருக்குடைகள் இருக்கிறது, அநேகமானவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. அதனுடைய ரியல் வேல்யூ தெரியாம சின்ன விளக்கி வித்துறாங்க. ஒரு மாணிக்க கல்ல கொண்டு போய் ஒரு என்ன செய்றாங்கண்டா, ஒரு கடல் ஒரு செங்கலுடைய விலைக்கு வித்தது போல. ரிபல் என்று சொன்னா பொறுமதியான ஒன்றே பொறுமதியை குறைச்சி விற்கிறது. நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ். ரெண்டு நிஅமத்துகள், ரெண்டு பாக்கியங்கள், ரெண்டு அருள் இருக்கிறது. இதை அதிகமானவர்கள் அற்பமாக சொற்பமாக பாவிக்கிறாங்க. அதில் ஒன்றுதான் அஸ்ஸஹா, தேக ஆரோக்கியம், ஆவியத்தான வாழ்வு. இன்றைக்கு சுபகுக்கு பள்ளிக்கு வர ஏலும் அல்ஹம்துலில்லாஹ், வாகனத்திற்கு கொண்டு பள்ளிக்கு வர ஏலும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஜும்மாவுக்கு 10 மணிக்கு வந்து உட்கார்ந்து சப்புல நின்று குர்ஆனோட ஏலும் ஒரு நாள் வரும். ஜும்மாவுக்கு 8 மணிக்கு போறதுக்கு ஆசை வரும், ஆனா தனியே போய்கொள்ள ஏலா, புள்ளேட உதவி தேவைப்படும். அப்ப புள்ள சொல்லும், வாப்பா 12:30 போனா போதும் இனிங்க. இப்ப அப்ப விளங்கும், அது அன்றைக்கு 12:30 தானே போனேன், இன்னைக்கு 8 மணிக்கு போக விரும்புகிறேன், போய்கொள்ளாம இருக்குதே. இந்த கவல்ட கேட்டு வராங்க, இந்த ப்ரொஜெக்டுக்கு உதவி செய்யுங்கோ, இந்த ப்ரொஜெக்டுக்கு உதவி செய்யுங்கோன்னு கேட்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப கொடுக்கலா, வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வேற தேவை இருக்குது, இதுக்கே கொடுத்தா என்ன நடக்கும் என்று சொல்லி கொடுக்காம இருப்பீங்க. ஆனா இப்ப தெரியுமா ஞாபகம் வரும், இது கட்டில படுத்துக்கொண்டு சேர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, செக் புக்கும் கையில் இருக்குது, பேனாம் கையில் இருக்குது, ஆனா சைன் பண்ணிக்கொள்ளேலா, சைன் பண்ணிக்கொள்ள கை நடுங்குது. அப்ப வருத்தப்படுறீங்க, அன்றைக்கு கேட்டாங்க குடுக்க இருந்துச்சுதே. மகனை கூப்பிட்டு, மகன் இதுல சைன் பண்ணு வாப்பா, நீனும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர் தானே, உனக்கும் சைன் பண்ணு, ஏலும் சைன் பண்ணுண்டா. அவர் சொல்வாரு, உங்களோட வேலையை நீங்க பாருங்க வாப்பா, வேற கமிட்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு இதை செய்வோம். அவருடைய கமிட்மெண்ட் முடிய முந்தி நீங்க மன்னரைய சந்திச்சிருவீங்க. இதுதான் தேக ஆரோக்கியம். தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். ஆப்பர்சூனிட்டியை யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். இன்றைக்கு வாராங்களா கேட்டுக் கொடுங்கோ, நாளைக்கு வருத்தப்படுவீங்க, நாளைக்கு வருத்தப்படுவீங்க. இன்றைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கட்டில படுத்துக்கொண்டு சந்தோஷப்படுவீங்க. அன்புக்குரிய சகோதரே, இப்ப நீங்க செய்யறது இல்ல, செஞ்சத்தை வச்சு சந்தோஷப்படுவீங்க. இப்ப செய்ய இல்லடா, செய்யாத நினைச்சு கவலைப்படுவீங்க. இந்த உலகத்தில் 98 வீதமான சகோதரர்கள் மன்னரைக்கு போறது கவலைப்பட்டு கொண்டுதான். எதுக்கு கவலைண்டா? சேர்த்து வச்சுட்டு போறதுக்கு அல்ல, சேர்த்து வச்சத்தை என்னோட எடுத்துக்கொண்டு போக கிடைக்கவில்லையே கவலைப்படுறாங்க. அந்த நிலைமையை விட்டு எல்லாம் பாதுகாப்பானாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, லீவு காலம் வருது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளை தூக்கத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள், தூக்கத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள். புத்தகத்தையும் பேனாவையும் கொடுத்து அடிஷனல் கிளாஸ் அண்ட் கிளாஸ் அனுப்பி விடாதீர்கள். ஓய்வாக இருக்கட்டும், கூட்டாளிமாரோட சேர்ந்து எங்க வேண்டும் என்றாலும் போகட்டும் என்று சொல்லி ஆக்கி விடாதீர்கள். இன்னும் சில வாப்பர் வேலை நடிச்சுன்னா டிஸ்கவரி சேனலை போட்டு கொடுத்துடுவாங்க. வாப்ப பார்க்கக்குள்ள புள்ள டிஸ்கவரி சேனல், வாப்ப தலை மறைஞ்சதும் புள்ள பார்க்கறது வேறொண்டு. சில வாப்பமாரி சின்ன பிள்ளைகளுக்கு கார்ட்டூனை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்ட்டூனை பார்த்து பார்த்து இந்த பிள்ளையோட மென்டாலிட்டி, இந்த பிள்ளையோட மென்டல் எப்படி ஆகும்டா, அது வேறொரு உலகம். இன்ன கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கண்டா, ஓய்வு காலம் லீவு காலம் என்னத்தான் செய்ய, ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துடுவோம். ஆன்லைன்ல இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல இருக்கட்டும், பேஸ்புக்ல இருக்கட்டும், சுபஹானல்லாஹ். ஏன் எங்க வாப்பன்மாருக்கு வேணும் லேசி, மண்ட குட்டில்லாத இருக்கோட அதை போட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருப்பான். பண்ண மாட்டா, அவன் பாட்டு அவள் இருப்பான், அவன் எங்க இருப்பான் அது தெரியாது உங்களுக்கு. பிளீஸ், உங்களோட பிள்ளைகளின் மீது நீங்க இரக்கம் காட்டுங்கோ. நான் சொல்றேன், இப்ப என்ன செய்யணும்? முதலாவது நீயத்து வைப்போம். இந்த ஸ்கூல் விடுமுறை காலத்துல பிள்ளைகளோட கட்டாயம் சுபகுடைய தொழுக ஜமாத்தாக பள்ளியில தொழுவேன். ஸ்கூலுக்கு போற வேலை இல்லை, சுபகுடைய ஜமாத் நானும் என் பிள்ளைகளும் பள்ளியில தொழப்போறோம். இப்ப யாருக்கும் சொல்ல, மவனுக்கு ஸ்கூல் இருக்குது, எங்க ஜமாத்து லேட் ஆகுது, அதனால தான் என்னோட புள்ள வீட்டுல தொழுகுது, நாங்க பள்ளிக்கு வந்தோம் என்று யாருக்கும் சொல்லாது. நீங்க வெட்கப்படுங்க, உங்களோட புள்ள பார்த்து கொண்டிருக்க நீங்க சாப்பிடுவீங்களா? உங்களோட புள்ள பார்த்து கொண்டிருக்க பாப்ப முடியாது சாப்பிடுவாரா? ஆனா பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்க பாப்ப பள்ளிக்கு வராரு. இந்த வாப்பக்கு வாப்ப கெண்ண இல்ல, கட்ச இல்ல, வா பள்ளிக்கு போமண்டு கூட்டிக்கிட்டு வரத்துக்கு. முதலாவது நீயத்து வைங்க, நானும் என் பிள்ளைகளும் லொஹரும் அசரும் நான் தொழில் செய்கிறேன், கடையில தொழுது கொள்றேன், என் பிள்ளைகள் என் வைஃப் பள்ளி கடுப்பட்டும், ஆனா சுபகும் மகரிபும் இஷாவும் என் பிள்ளைகளுடைய பள்ளியில தொழணும். முதலாவது நீயத். இரண்டாவது குரானுடைய ஹல்காக்கள், குரானுடைய ஹல்காக்கள் ஹிஸ்பண்ட் சொல்லுவோமே, வீட்டுக்கு உள்ள ஒரு நேரத்தை ஒதுக்கி வாப்பா உம்மா பிள்ளைகள் எல்லாருமாக சேர்ந்து வட்டமாக உட்கார்ந்து வாப்ப சொல்லட்டும், கொஞ்சம் குரான் நான் ஓதுகிறேன், நீங்க எல்லாரும் கேளுங்கோ. இந்த குரான்ல ஏதும் தவறு இருந்தா அந்த தவறை திருத்துங்கோ. உம்மா ஓதட்டும், உம்மோட குரான்ல தவறு இருந்தா மக்தபுக்கு போற அந்த சின்ன புள்ள திருத்தட்டும். மக்தபுக்கு போற புள்ள அந்த குரான ஓதக்குள்ள ஏதும் தவறு இருந்தால் நான் திருத்தட்டும். இப்படியாக வீடுகளுக்குள்ள குரானுடைய ஹல்காக்கள் உருவாக்குவோம். வாப்ப கேட்கட்டும், யாருக்கு தெரியும் உங்களுடைய பருவத்தில் என்று சொல்லி, யாருக்கு தெரியும் எப்படி உதவு செய்யணும் என்று, யாருக்கு தெரியும் ஜனாதாவில் ஓதுற தொழுகை துவா என்ன சொல்லி, இந்த விடயங்களை கருத்திடுங்கோ. இன்றைக்கு ஜனாதா தொழுகைய தொழுவிக்கோன மகன் தான், அது சந்தேகமில்லை, நல்ல விஷயம். ஆனா அவங்க மகனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுமா? வாப்பட ஜனாதாவை மகன்தான் தொழுவிக்க வேண்டும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மார்க்கம். பள்ளி இமாம் அல்ல, ஊருடைய தலைவர் அல்ல, பாப்பட ஜனாதாவை தொழுவிக்கோன மகன். ஆனா ஏந்த மகனுக்கு நாளைக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, நாளைக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குண்டா, பாப்பா என்ன செய்யறாரு தெரியுமா? வீட்டுல ரியர்சல செஞ்சு பாக்குறாரு. உம்மா என்ன செய்வா? நாளைக்கு கான்செப்டுக்கு ரியர்சல அந்த பாட்டை படிச்சு காட்டு, அந்த அந்த டிராமாவை செஞ்சு காட்டு, அந்த ஆக்சனை போட்டு காட்டு, ரியர்சல செய்றீங்க தானே. இன்னைக்கு வீட்டுல ரியர்சல செய்யணும், நாளைக்கு இந்த பள்ளியில சந்தோக்கில் தான் வைக்கப்பட்டா நீ தான் தொழுவிக்கோட எப்படி தொழுவிப்பாய்? என்ன ஓட போறாய்? அநேகமான ஜனாசாக்கள் புள்ள வந்து ஓ தொழுவிக்கிறாங்க. அந்த புள்ளேட்ட பிறகு கேட்டு பாருங்க, ஜனாசாவில் ஓதுற துவா என்ன மகேன்? எங்களுக்கு தெரியா, நீ எப்படி வாப்படத்தை தொழுவிச்சீங்க? இல்ல நாலு தக்பீரை கட்டி முடிச்சு கொண்டோம். ஐயோ பாவம், ஐயோ அந்த வாப்ப பாவம், ஐயோ அந்த வாப்ப உம்மை பாவம். இந்த நிலை காலாக்கி விடாமல் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக சமூக பணி, சோசியல் ஒர்க், சமூக பணியில உங்களுடைய குழந்தைகளை ஈடுபடுத்துங்க. இது ஒரு நீண்ட தலையங்கம். விடுமுறை காலம் வந்திருக்கிறது. தூக்கத்திலையும் டிவிக்கு முன்னாலையும் கிரவுண்ட்லையும் பிள்ளைகளை போட்டு நாசமாக்கி விடாதீர்கள். இது உங்களுடைய அமானிதம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த அமானிதத்தை சரியாக புரிந்து அறிந்து செயல்பட துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லவள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை உண்மையான நீங்களாக முஸ்லீம்களாக வாழ வைப்பாயாக. இந்த நாட்டில் எங்களை தலை நிமிர்ந்து வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஆக்கி வைப்பாயாக. உலக முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பை நசீபாக்குவதாக. குஃப்ருக்கு முன்னால் எங்களை கேவலப்படுத்தினார் யா அல்லாஹ். உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம் யா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாப்பாயா, இஸ்லாத்தை பாதுகாப்பாயா. சிரியாவுடைய முஸ்லீம்கள் யா அல்லாஹ், ஈராக்குடைய முஸ்லீம்கள் யா அல்லாஹ், ஆஃபானுடைய முஸ்லீம்கள் யா அல்லாஹ், மேற்கத்திய உலகங்களில் சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் யா அல்லாஹ், அவருடைய இஸ்லாத்தை பாதுகாப்பாயா, ஈமானை பாதுகாப்பாயா, வடக்கத்திரங்களை பாதுகாப்பாயா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி, எதிரிகளுடைய சூழ்ச்சி, அநியாயக்காரருடைய சூழ்ச்சிகளை விட்டும் இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லீம் உம்மாவுடைய ரத்தத்தை பாதுகாப்பாயாக, உயிர்களை பாதுகாப்பாயாக, பெண்களை பாதுகாப்பாயாக, சிறார்களை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டுடைய உரிமையை பாதுகாப்பாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.